நெருப்பில் சில ஒளி போன்ற புலன் விஷயங்களை யாக நெருப்பில் யாகம் செய்கின்றன.
Recently, one of the first books I wrote, called Brahmacharya and Krishna Consciousness, was published in Tamil.
சமீபகாலத்துல நான் என்னுடைய ஆரம்ப கால கிருஷ்ண பக்தியில நான் எழுதின புஸ்தகமான இந்த பிரம்மச்சரிய கிருஷ்ணா கான்சியஸ் அப்படிங்கிற புத்தகம் தமிழ்ல வெளிவந்தது.
What's it called in Tamil?
Krishna Bhakti in Brahmacharya.
Krishna Bhakti?
Il Brahmacharya.
Krishna Bhakti Il Brahmacharya. Many thanks to Sri Giridhari Das Brahmachari and others for help in producing that.
இது வெளியில கொண்டு வரதுக்காக உதவி செஞ்ச ஸ்ரீ கிரிதார தாஸ் பிரம்மச்சாரிக்கு மிக்க நன்றி.
So one of the first devotees to read this was another of my dear Brahmachari disciples by the name of Ram Keshav Das.
அந்த புத்தகத்தை முதல்ல படித்த என்னுடைய பிரம்மச்சாரி எனக்கு மிகவும் பிடித்தமான சிஷ்யரான ராம் கேஷவ் தாஸ் பிரம்மச்சாரி.
And he asked me to speak more on this topic.
அவர் என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேச சொல்லி கேட்டார்.
So I shall attempt to do so this evening.
அதனால அதை பத்தி பேசுறதுக்காக இந்த மாலை பொழுத நான் செலவழிக்க விரும்புறேன்.
Actually, I don't really have much more to say. It's pretty much whatever I had to say about it is in that book.
நான் அதுல என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் அதிகமா இல்ல. நான் என்னெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கோ அது எல்லாமே அந்த புத்தகத்துல ஏறக்குறைய இருக்கு.
But often we have the experience that we read something and then when we hear it again spoken, then we grasp it, we comprehend it.
ஆனா பொதுவா நம்மளுடைய அனுபவத்துல நாம என்ன பார்க்கறோம் அப்படினா எப்ப ஒருத்தர் நம்ம ஒரு விஷயத்தை படிச்சாலும் மறுபடியும் அந்த விஷயத்தை நம்ம கேட்கும்போது அப்ப அந்த விஷயம் நம்மளுடைய மனதுல ஆழமா பதிய ஆரம்பிக்குது.
Have you had that experience? You read something and
உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? நீங்க ஏதோ ஒரு படிக்கிறீங்க
when someone says it in the class or when you're speaking with them and it just strikes you, oh yes, now I understand. Another point is that even though knowledge may be in books, it needs to be spoken and discussed also.
இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா ஞானமானது புத்தகத்துல இருந்தா கூட அதை நம்ம பேசி அதை விவாதம் செய்யறதுங்கிறது முக்கியமானது.
So you may think, all the grihasthas may think, okay, we'll go outside, no need for us to listen to this.
உடனே இங்க இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் எல்லாம் நினைக்கலாம் நம்ம எல்லாம் அப்ப வெளியில போலாம் நம்ம எல்லாம் இங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு நினைக்கலாம்.
But actually the basic principles of Brahmachari life, they are also to be practiced in grihastha life.
ஆனா உண்மையில சொல்லணும் அப்படின்னா பிரம்மச்சாரி வாழ்க்கையினுடைய அடிப்படை கொள்கைகள் கிரகஸ்தர்களாலும் பின்பற்றப்பட வேண்டியது.
And this book is widely distributed throughout the world within ISKCON.
இந்த புத்தகம் ISKCON-க்குள்ளார உலகமெல்லாம் ரொம்ப பிரபலமா விநியோகிக்கப்பட்டிருக்கு.
And many grihasthas have expressed appreciation of it.
இந்த புத்தகத்தை பத்தி பல்வேறு கிரகஸ்தர்கள் ரொம்ப பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க.
Because the important, like I say, the important principles of Brahmachari life are to be practiced within all the ashrams.
Yeah, abina namadile sonna mari brahmachari valkiyinudaiya mukkiyamana kolgigal ellame ella ashramathai serndhavaral pinpatra vendum.
After being trained as a brahmachari, one can actually be a very good grihastha.
Or yaar oruvar murayana brahmachari payichi edukkararo avarudha murayana grihasthara irukka mudiyum.
That's the traditional system.
அதுதான் பாரம்பரிய காலமா பழங்காலத்துல தொட்டு தொட்டு வந்த பழக்கம்.
That after training as a brahmachari under the care of the guru, then the brahmachari will either decide to remain brahmachari, naishtik brahmachari, or he will go home samavartana and then he will become a grihastha.
நம்மளுடைய பழங்கால தொட்டு வந்து வரக்கூடிய இந்த முறை பிரகாரம் ஒரு பிரம்மச்சாரி குருவனுடைய ஆசிரமத்தில் தங்கி அங்க தன்னுடைய பிரம்மச்சரியத்தை பயிற்சி செய்வான். அதற்கு பிறகு அவன் அதே பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் தொடர்ந்து இருக்க விரும்பப்படலாம். அத்தகைய பிரம்மச்சாரிகள் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் என்று அழைக்கப்படுறாங்க. அதே பிரம்மச்சாரி மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போய் அங்க திருமண வாழ்க்கையை மேற்கொண்டு கிரகஸ்த வாழ்க்கையை மேற்கொள்றதுக்கு விருப்பப்படலாம். அத்தகைய பிரம்மச்சாரிகள் சமவர்த்தனான்னு அழைக்கப்படுறாங்க.
Nowadays that training is not there.
இன்றைய காலகட்டத்தில் அந்த பயிற்சி முறை இல்லாம இருக்கு.
Practically for children there's no kind of training in any kind of character building whatsoever.
நம்மளுடைய நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய நன்னடத்தைகளை வளர்க்கறதுக்கான எந்த விதமான பயிற்சியுமே இந்த காலகட்டத்தில் இல்லை.
Brahmachari means training, education.
Brahmachari
traditionally means that time of life.
பயிற்சி எடுத்துக்கிறது, கல்வி கற்கிறது, அதுதான் நம்மளுடைய புராதன காலகட்டம் இருந்துட்டு இருக்கு.
Prabhupada often said that the basis of education is character training.
Prabhupada அடிக்கடி சொல்வார், நம்மளுடைய கல்வியினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நம்மளுடைய நடத்தையை வளர்க்கிறது.
But the modern schools, they don't care about character training.
ஆனா நவீன கால வகுப்புகள் பள்ளிக்கூடங்கள்ல அவங்க நடத்தைகளை வளர்க்கறதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது.
They just need to produce technicians who can do some technical job and they don't care what their character is.
அவங்க எல்லாருமே எதுல மும்முரம் காட்டுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில்நுட்ப ரீதியில யாராவது ஒருத்தரை பயன்படுத்தி அது மூலமா நம்ம தொழில்நுட்பத்தை முன்னேறலாம், அதுலதான் மும்முரம் செலுத்துறாங்க. ஒழிய ஒருத்தருடைய நடத்தைகளை பத்தி கவனம் செலுத்துறது இல்ல.
The whole society is simply based on making money.
மொத்த சமுதாயமே பணத்தை சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளா கொண்டு செயல்படுது.
In Sanskritam, the word for money is artha.
சமஸ்கிருதத்துல பணத்துக்கான வார்த்தை அர்த்தம், அர்த்தம்.
In Vedic culture, artha is also considered.
வேத கலாச்சாரத்திலும் இந்த அர்த்தம் அப்படிங்கறத கணக்கில் எடுத்துக்கிறாங்க.
தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, these are the சதுர்வர்க or the four goals of life.
வாழ்க்கையினுடைய நான்கு குறிக்கோளா சதுர்வர்க்கமா கருதப்படக்கூடியது வேதங்களின் பிரகாரம் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ.
தர்ம, தர்ம means, what does தர்ம mean?
தர்ம, தர்ம அப்படின்னா என்ன அர்த்தம்?
There are so many different opinions. It seems to be a difficult word to define.
அதுல பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். அதை நம்ம குறிப்பா ஒரே வார்த்தை சொல்றதுங்கிறது கஷ்டமானதா தென்படலாம்.
Even different acharyas have given different definitions.
பல்வேறு ஆச்சாரியர்கள் கூட பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க.
Prabhupada always used to give the Bhagavat definition.
Prabhupada எப்பவுமே
definition Srimad Bhagavatam.
பிரபுபாதர் எப்பவுமே இந்த வார்த்தைக்கு பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை கொடுப்பார்.
தர்மம் டு சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்ம இஸ் தட் விச் இஸ் பிரிஸ்கிரைப்ட் பை பகவான்.
தர்மம் அப்படின்னா பகவான் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம்.
In other words, to follow the laws of God.
இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா கடவுளுடைய கொள்கைகளை அவருடைய சட்டங்களை பின்பற்றது.
Then தர்ம artha, from following dharma, the prescriptions in human society, then artha will produce. Artha means necessity.
அதுக்கடுத்து தர்மத்துக்கு அடுத்து அர்த்தம். அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள், நம்ம எப்படி நம்மளுடைய தர்ம காரியங்களை செயல்படுத்துறோமோ அது தொடர்ந்து அர்த்தம் அப்படிங்கறதும் வரும்.
The requirements for human life,
நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்.
So food, clothing, shelter and money.
உணவு, உடை, இருப்பிடம், பணம்.
பணம், money. And from if then when one has these things, then there is karma.
எப்போ ஒருத்தருக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அப்ப அடுத்தது வந்து காமம்.
Fulfillment of material desire.
நம்மளுடைய பௌதிக ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறது.
But that should be also done according to dharma.
ஆனா அதுவும் தர்மத்தின் அடிப்படையிலே செயல்படுத்தப்பட வேண்டியது.
In conditioned life we have so many material desires.
நம்மளுடைய கட்டுண்ட வாழ்க்கையில நமக்கு எக்கச்சக்கமான பௌதிக ஆசைகள் இருக்கு.
Those desires should be fulfilled in a restricted manner according to the laws of dharma.
அந்த ஆசைகள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட முறையில தர்மத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அதை பூர்த்தி செஞ்சுக்கணும்.
So that we can eventually become free from desire and aspire for moksha.
அதன் மூலமா நம்மளுடைய ஆசைகள்ல இருந்து நம்ம படிப்படியா விடுபட்டு மோட்சத்தை நோக்கி நம்ம போகலாம்.
Chaitanya Mahaprabhu spoke of pancham purusharthah, the fifth requirement of human life.
சைதன்ய மகாபிரபு ஐந்தாவது தேவை, மனித வாழ்க்கையினுடைய ஐந்தாவது தேவையை பத்தி பேசினார்.
Which is Krishna prem.
அதுதான் கிருஷ்ண பிரேமே.
ஜார் ஆகே சின துல்ல சாரி புருஷார்த்தம். In comparison with which the சதுர்வர்க்க, this dharma, artha, kama, moksha are all insignificant.
அந்த ஐந்தாவது தர்மத்தை நம் ஐந்தாவது இலக்கணம் கருத்துல எடுத்துக்கும் போது இந்த சத்துர்வர்கான்னு சொல்லப்படக்கூடிய மனித வாழ்க்கையினுடைய நான்கு குறிக்கோள்களான தர்ம அர்த்தம் காம மோக்ஷம் இதெல்லாமே எந்தவித முக்கியத்துவமும் இல்லாம போயிடுது.
Anyway, the beginning is dharma.
எப்படி இருந்தாலும் ஆரம்பமானது தர்மம்.
And dharma is based on understanding the laws of God and following them.
தர்மம் அப்படிங்கிறது கடவுளுடைய கொள்கைகளை கடவுளுடைய சட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது அடிப்படையாக கொண்டது.
To understand the laws of God, one has to be trained, one has to be taught.
கடவுளுடைய சட்டங்களை பின்பற்றதுக்கு ஒருத்தருக்கு பயிற்சி எடுக்கணும், ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தாகணும்.
That is taught in brahmachari life.
அதுதான் பிரம்மச்சரிய வாழ்க்கையில சொல்லி தரப்படுகிறது.
And to follow them, one has to have sense control.
அதை பின்பற்றதுக்கு ஒருத்தருக்கு புலன் கட்டுப்பாடு அவசியம்.
So this is also taught in Krishna, in the brahmachari life, sense control.
இந்த புலன் கட்டுப்பாடும் பிரம்மச்சரிய வாழ்க்கையில சொல்லி தரப்படுகிறது.
Because it is due to sense desire that we are trapped in material life.
ஏனா நம்மளுடைய புலன்கள்ல இருக்கக்கூடிய ஆசைகளுடைய காரணத்தால தான் நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில பிணைக்கப்பட்டிருக்கோம்.
And without sense control we cannot attain the highest goal of life.
இந்த புலன் கட்டுப்பாடு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த குறிக்கோளை அடையறதுங்கிறது சாத்தியமே இல்ல.
We're talking about artha or our necessity.
நம்ம artha நம்மளுடைய தேவை என்னங்கறத பத்தி பேசிட்டிருக்கோம்.
Brahmachari life is meant for understanding what is paramartha or our topmost necessity.
Brahmachari வாழ்க்கையானது பரமார்த்தம் அதாவது நம்மளுடைய மிகவும் மிக முக்கியமான தேவை என்ன அப்படிங்கறத பத்தி அடிப்படையாக கொண்டது.
Paramartha means spiritual love.
Paramartha அப்படினா ஆன்மீக தேவை.
That is our real necessity.
அதுவே நம்மளுடைய உண்மையான தேவை.
Now, traditionally, brahmachari life began very young, at the age of 5, 6, 7, like this.
பண்டைய காலங்களில் பார்த்தோம்னா பிரம்மச்சரிய வாழ்க்கையானது 5 வயது அல்லது 6 வயது அப்படிங்கிற ஒரு இளமை பருவத்தில் ஆரம்பமாகக்கூடியது.
பிரம்மச்சாரி குருகுலே வசாம் தாந்தோ குருர் ஹிதம். The brahmachari stays in the gurukul, the place of the guru.
பிரம்மச்சாரியானவர் குருகுலத்தில் வசிக்கிறார் அதாவது குருவினுடைய இடத்துல.
And he lives there not thinking how I shall enjoy myself, but he lives there to serve the guru.
அவர் அந்த ஆசிரமத்தை வசிக்கும் போது இந்த ஆசிரமத்தில் இருந்து நான் எப்படி என்ன நான் எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது இல்லை, எப்படி நான் இங்க இருந்து என்னுடைய குருவுக்கு சேவை பண்ணலாம் அப்படிங்கிற மனோநிலையில வசிக்கிறார்.
In modern life we are everyone is trying to think about what is good for me, my benefit, selfishness.
நவீன வாழ்க்கையில எல்லாரும் என்னுடைய நலனுக்கு எது சிறந்தது தன்னுடைய சுயநலனுக்காகவே பத்தியே நினைக்கக்கூடிய அளவுல இருக்காங்க.
But the brahmachari thinks guru or hitam, I'm staying here how I can serve the guru, that is my aim.
ஆனா பிரம்மச்சாரியனுடைய எண்ணம் அப்படின்னா குரு கீதம் அதாவது குருவை எப்படி திருப்திப்படுத்துறது அதுவே என்னுடைய குறிக்கோளா இருக்கும் நினைப்பேன்.
ஆச்சரான் தாசவான் நீச்சோ, his behavior is like that of a menial servant.
அவருடைய நடத்தை எப்படி இருக்குன்னா ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு சேவகனை போல ஒரு நீச்சனை போல இருக்கு.
And guru sudhrid sodhridham, with an attitude of very strong attachment to the guru.
அது மட்டும் இல்லாம குரு கிட்ட ரொம்ப அதிகமான பற்றுதலோட கூடிய ஒரு மனோபாவத்தோட இருக்கிறார்.
ஸ்ரீல பிரபுபாட் often quoted how Lord Krishna himself accepted the life of a brahmachari.
ஸ்ரீல பிரபுபாட் அடிக்கடி ஒரு மேற்கோள் காட்டுவார் என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணரே கூட பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டார் அப்படிங்கறத.
He is the supreme personality of Godhead.
அவர் தான் பரமபுருஷ பகவான்.
Everyone is meant to serve him.
எல்லாரும் அவருக்கு சேவை செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள்.
But to show to human society how we should live our lives, he also accepted the position of a brahmachari.
ஆனா மனித சமுதாயத்துக்கு எப்படி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறத சொல்லி தரதுக்காக அவரே பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டார்.
Of course, he didn't really have to learn anything.
உண்மையில சொல்லணும் அப்படின்னா அவர் அங்க இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவருக்கு.
His guru, his name is, who can say?
அவருடைய குரு யாரு யாரா சொல்ல முடியுமா? அவருடைய குருவினுடைய பெயர்
சாந்தி பாணிமுனி.
சாந்தி பாணிமுனி.
It's described that his teaching Krishna was like the cloud pouring rain into the ocean.
அவருடைய அவர் சாந்திபனி முனியானவர் கிருஷ்ணருக்கு சொல்லி தரது எப்படி ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படினா மேகங்களானது நீரை கடலுக்கு பொழியறது மாதிரி.
Because it appears that the cloud is giving nearer to the ocean, but actually the cloud is only taking that water from the ocean, is completely dependent on the ocean. So the cloud is not really giving water to the ocean, it's taking and then returning.
ஏன் அப்படின்னா அந்த மேகமானது வெளி தோற்றத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கடலுக்கு தண்ணீர் கொடுக்கற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அந்த கடல் தான் அந்த மேகத்துக்கு தண்ணீர் கொடுக்குது. அந்த மேகமானது அந்த கடலை சார்ந்துதான் இருக்கு, கடல அடிப்படையாச்சுதான் இருக்கு.
So in the same way, Sandipani Muni appeared to be teaching Krishna, but actually he was just telling him what he already knew.
ஆனா உண்மை நம்ம வெளிப்படையில பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு சாந்திபனி முனி சொல்லி தர மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையில அவர் கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அந்த தெரிஞ்சதையே திரும்பி அவருக்கு சொல்லி தர.
Now at this time Krishna had already left Vrindavan.
So இந்த சமயத்துல கிருஷ்ணர் ஏற்கனவே விருந்தாவனத்தை விட்டு வெளியில வந்திருந்தார்.
And he was known as an aristocratic member of the or a son of the aristocratic Vrishni dynasty.
அப்பா அவர் ஒரு ரிஷ்ணி குலத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய ஒரு பையனாக கருதப்படுறார், ஒரு இளவரசராக இருந்தார்.
But it wasn't that when he went to Sandipani Muni, he didn't protest that I'm from a big family, that you don't engage me, you don't make me acharandasavannicho, you don't make me a humble servant. No, everyone has to be a humble servant.
அவர் அங்க போய் இருந்தபோது அவர் வந்து சாந்திபனி முனி கிட்ட சொல்லல, நான் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில இருந்து வந்திருக்கேன், அதனால நீங்க வந்து என்ன தாச்சவா நீச்சவா மாத்தாதீங்க, என்ன வந்து ஒரு அடக்கமான ஒரு பணிவான ஒரு சேவகனா மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல.
So all kinds brahmachari is supposed to do all kinds of menial services.
ஏனா பிரம்மச்சாரிகள் எல்லா விதமான உடல் சார்ந்த சேவைகளையும் செஞ்சாகணும்.
Fetching water.
தண்ணி குடுக்கிறது.
Those days there were no taps.
அப்பெல்லாம் வந்து நம்ம டேப்லாம் எதுவும் கிடையாது.
There was, up until recently in India, there was one whole caste all over India. They were called water bearers, and they would just bring water. And that's their whole job.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்தியாவில் ஒரு வகையான பிரிவினர் இருந்தாங்க. அவங்களுடைய தொழிலே என்ன அப்படின்னா எல்லா வீட்டுக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கறது.
So bringing water, we were just discussing fanning the guru, no electric fan, so we had to fan.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விவாதம் பண்ணி பேசிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா நம்ம விசிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் எந்த விதமான மின்சாரம் கிடையாது, கையில விசிறி வச்சுதான் விசிறிருந்தோம்.
Even recently, one devotee was telling me how now he's very old, but in his childhood, in his youth, he was the servant of an elderly sannyasi. So he used to fan him all night in the summer.
சமீப காலத்துல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அவர் இப்ப வந்து பெரிய வயசானவரா இருக்கார், ஆனா அவர் சின்ன குழந்தையா இருந்த போது அவர் ஒரு முதிர்ந்த சன்னியாசிக்கு ஒவ்வொரு ராத்திரி முழுமே வந்து கைய வச்சு விசிறினே இருப்பார்.
And then all day different services also.
பகல் நேரத்துல பல விதமான சேவைகள் இருக்கும்.
One devotee was telling that the way we used to, this he's from Goryamat in the time of Bhaktisiddhanta Saraswati. So he said, the way we used to serve the sannyasis, nowadays people can't imagine to serve even their own guru like that.
அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நாங்க சன்னியாசிகளை எந்த வகையில அவங்களுக்கு சேவை பண்ணுவோமோ அந்த வகையில இன்னைக்கு குருக்களை கூட சேவை பண்றதுக்கு யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க.
So life of menial service.
அந்த வாழ்க்கையானது முழுக்க முழுக்க உடல் சார்ந்து நம்ம சேவை செய்யக்கூடிய வாழ்க்கை அமையும்.
Krishna, he became caught in the storm in the forest when he was collecting wood.
கிருஷ்ணர் தன்னுடைய குருவுக்காக மரத்துண்டுகளை சேகரிக்க போனப்ப அவர் புயல் கொண்ட மலையால மாட்டிக்கிட்டார் காட்டுல.
So collecting wood is a very menial service.
போய் மரப்பூச்சிகளை சேகரிக்கிறதுங்கிறது ஒரு கீழ்த்தரமான ஒரு சேவையா நம்ம நினைக்கலாம்.
In India today only the very poorest people they collect wood, isn't it?
இந்தியாவில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஏழை மக்கள் தான் மரக்குச்சிகளை சேகரிப்பாங்க.
But Krishna was doing.
ஆனா கிருஷ்ணர் அதை தான் பண்ணிட்டு இருந்தார்.
Very happy to serve his guru.
அவர் தன்னுடைய குருவை சேவை பண்றதுல ரொம்ப திருப்தியா இருந்தார்.
And they would study.
அதே சமயத்துல அவங்க படிப்பாங்க.
And in this way they would understand what is the purpose of life.
இந்த வழிமுறை மூலமா வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க.
To study Shastra without service attitude will not understand.
சாஸ்திரங்களை சேவை மனப்பான்மை இல்லாம நம்ம படித்தோம்னா அதுல இருந்து நம்ம எதையுமே புரிஞ்சுக்க முடியாது.
This is the proper combination. Study and service.
இதுதான் முறையான இணைப்பு. அதாவது படிக்கிறது அதே சமயத்துல சேவையும் செய்யறது.
And of the two, service is more important.
அந்த ரெண்டுல சேவைங்கிறது ரொம்ப முக்கியமானது.
Because even if one doesn't study Shastra, if he performs service, then Shastra will be, the knowledge of Shastra will be revealed in the heart.
ஏன் அப்படினா ஒருத்தர் சாஸ்திரங்களை படிக்காட்டி கூட சேவை மனப்பான்மையோட சேவை செஞ்சிருந்தார் அப்படின்னா அப்ப சாஸ்திரங்களுடைய ஞானம் எல்லாமே அவருடைய இதயத்துல தானாவே வெளிப்படுத்தப்படும்.
There are many examples of this.
அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு.
In the Gauriamat, that means our Prabhupada's guru's organization. This is talking about 1920-1930 like this.
Gauriya Manathra, அதாவது ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆன்மீக குரு ஏற்படுத்தின ஒரு ஸ்தாபகத்துல அது வந்து 1920-1930 பத்தி நான் பேச போறேன்.
So one man joined who had good material education but no knowledge of Shastra.
அவர்தர் அங்க மடத்துல வந்து சேர்ந்தார். அவருக்கு நல்ல பௌதிக கல்வி நிறைய இருந்தது ஆனா சாஸ்திர ஞானம் கொஞ்சம் கூட அவருக்கு கிடையாது.
So he was very impressed by the lectures given by some of the sannyasis.
அவர் அங்க இருந்த சன்னியாசிகள் சிலர் கொடுத்த உபன்யாசங்களால கவரப்பட்டார்.
And he thought these they're very erudite in Shastra.
அவர் நினைச்சார் இவங்க எல்லாமே சாஸ்திரங்கள்ல ரொம்ப புனைந்தவர்களா இருக்காங்க.
So he thought, he asked Bhaktisiddhanta Saraswati Thakur that you please have one of these sannyasis train me so I can understand Shastra.
அவர் பக்திசிதானந்த சரஸ்வதி தாகூர் கிட்ட கேட்டார், தயவுசெய்து இங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகளை யாராவது ஒருத்தங்களை எனக்கு பயிற்சி கொடுக்க சொல்லுங்க, அது மூலமா நான் சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னார்.
So Bhaktisiddhanta Saraswati Thakur said, you go to Ram Das, he will train you in Shastra.
அவர் சொன்னார், நீ வந்து ராம்தாஸ் கிட்ட போ, அவர் உனக்கு சாஸ்திரங்களை பத்தி சொல்லி தருவார்னு சொன்னார்.
So he asked different, who is he asked different devotees, who is that Ramdas?
அவர் பல்வேறு பக்தர்கள்ட்ட கேட்டார், யார் அந்த ராம்தாஸ்னு.
So I said, Ramdas, he works in the garden.
அவங்க சொன்னார், ராம்தாஸா, அவர் வந்து தோட்டத்துல வேலை செய்றவராச்சே.
So he went to find Ramdas and Ramdas was in the garden.
அவர் ராம்தாஸை தேடி போனார். ராம்தாஸ் அவர் தேடின மாதிரியே தோட்டத்துல இருந்தார்.
And he, so this this gentleman said that well, Guru Maharaj sent me to you to learn Shastra.
அவர் அங்க போய் சொன்னார், குரு மகாராஜ் என்ன வந்து உங்ககிட்ட போய் சாஸ்திரம் கத்துக்க சொன்னார்னு சொல்லி சொன்னார்.
He said, no, I think you made some mistake.
அவர் சொன்னார், இல்ல ஏதோ தப்பு நடந்திருக்குதுல.
I don't even know how to read and write, what do I know about Shastra?
எனக்கு எழுத படிக்க கூட தெரியாது, எனக்கு சாஸ்திரத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்டார்.
So, but I know how to do service in the garden.
எனக்கு இந்த தோட்டத்துல எப்படி சேவை பண்றதுங்கறத தான் தெரியும்.
So why don't you help? You see, pick up this garbage and help water and then dig here.
அதனால ஏன் எனக்கு நீங்க இந்த தோட்டத்துல வேலை செய்யது உதவி செய்ய கூடாது? இந்த குப்பையை கொஞ்சம் ஓரமா ஊத்துங்களேன், இந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களேன், இந்த செடியை கொஞ்சம் அகற்றி அந்த பக்கம் வைங்களேன்னு சொல்லி சொன்னார்.
So after some time that man went back to Bhaktisiddhanta Saraswati and said that are you sure you meant Ramdas? I mean, he's very good in gardening. He engaged me in gardening, but he didn't teach me anything about Shastra.
அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பக்தி சாஸ்திரத்தை பார்க்கிட்ட போய் சொன்னார், நீங்க கண்டிப்பா என்ன ராம்தாஸ் கிட்ட தான் அனுப்புனீங்களா? ஏன்னா ராம்தாஸ் அப்படிங்கிற ஒரு தோட்டக்காரராச்சு, அவரு நல்ல தோட்டங்கள் கலையெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, அதை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தார், ஆனா அவருக்கு சாஸ்திரம்லாம் எதுவும் தெரியலையே சொல்லி பக்தி சாஸ்திரத்தை பார்க்கிட்ட கேட்டார்.
பக்தி சாஸ்திரம் சார், I didn't make any mistake. You go to him and learn about Shastra.
அவர்கிட்ட போய் அங்கே நீ வந்து சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார்.
So then that man went back again.
உடனே அந்த மனிதர் மறுபடியும் அவர்கிட்ட போனார்.
Said Guru Maharaj said I should learn shastra from you.
Guru Maharaj சொன்னார் உங்கிட்ட இருந்து நான் சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி.
What can I speak?
உடனே அவர் சொன்னார் பேசுறதுக்கு எனக்கு என்ன தெரியும்.
Said well it's Guru Maharaj's order so you have to teach me.
குரு இது குரு மகாராஜுடைய கட்டளை அதனால நீ எனக்கு சொல்லி கொடுத்துதான் ஆகணும்னு சொன்னார்.
So then Ramdas spoke whatever he understood from hearing the lectures.
உடனே ராம்தாஸ் வந்து அவர் உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டு என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தாரோ அதை பத்தி கொஞ்சம் பேசினார்.
And his realization was so strong.
அவர் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மிகவும் ஆழமா இருந்தது.
That by serving here, then Guru is satisfied, Krishna is satisfied, and by serving and chanting, this is the perfection of life.
அவர் சேவை செய்யறது மூலமா குரு திருப்தி அடைஞ்சிருந்தார் அதனால கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சிருந்தார் அது மாதிரி குருவையும் கிருஷ்ணரையும் திருப்தி படுத்துறது தான் வாழ்க்கையினுடைய பக்குவ நிலையா இருந்தது.
So actually he had full realization without studying in the formal manner.
உண்மையில சொன்னா அப்படின்னா அவருக்கு பூரண ஞானம் பூரண உணர்வு இருந்தது சாஸ்திரங்களை வழக்கமான முறைப்படி படிக்காமலே.
Because he was Sevanmukh, which means he had an attitude, service attitude.
ஏன் அப்படின்னா அவர் சேவன் முக்கவளா இருந்தார் அதாவது அவருக்கு சேவை மனப்பான்மையில ஒரு எண்ணம் இருந்தது.
யஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரு தஸ்யை தே கதிதா ஹ்யார்த்த பிரகாஷந்தே மகாத்மனாஹ. Please give the translation.
யாருக்கு வந்து கிருஷ்ணர் மேலேயும் குரு மேலேயும் அசையாத நம்பிக்கை இருக்கோ அவருக்கு வேத ஞானம் எல்லாமே அதனுடைய ஞானம் எல்லாமே அவருடைய இதயத்துக்குள்ளார தானாவே கொடுக்கப்படும்.
அதஸ்ரி கிருஷ்ண நாமாதீன பவத் கிராஹ்யம் இந்திரியை சேவன் முகே ஹி ஜீவாத ஸ்வயமேவ ஸ்புரதி அதஹ. Give the translation.
கிருஷ்ணருடைய நாமம் கிருஷ்ணருடைய லீலைகள் இதெல்லாமே நம்மளுடைய பௌதிக புலன்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேவை மூலமா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் அந்த சேவையானது நம்மளுடைய நாக்கின் மூலம் தொடங்கக்கூடிய சேவையா இருக்கணும்.
So if one has a very strong attitude of service, even if one doesn't study Shastra, then the essence of Shastra will be revealed within the heart.
அதனால ஒருத்தர் யாருக்கு சேவை மனப்பான்மை இருக்கோ அவர்கள் சாஸ்திரங்களை படிக்காட்டி கூட அந்த சாஸ்திரங்களுடைய சாராம்சமானது அவருடைய இதயத்துக்குள்ளார தானாவே வெளிப்படுத்தப்படும்.
And even if one is very learned in Shastra, if there's no proper service attitude, then that knowledge will not help us very much.
அதே சமயத்துல ஒருத்தர் சாஸ்திரங்கள்ல நல்லா கற்றறிந்தவரா இருந்தா கூட அவருக்கு சேவை மனப்பான்மை இல்லை அப்படின்னா அந்த ஞானமானது நமக்கு எந்த விதத்திலுமே உதவி செய்யாது.
Just like Karna.
உதாரணத்துக்கு கர்ணா
he came to Parashuram for learning came as a disciple to guru
அவர் பரசுராமர்ட்ட வந்து கத்துக்கிறதுக்காக வந்தார் ஒரு சிஷ்யனை போல குருவை நோக்கி
to learn the astra shastra to learn about the how to use weapons
அவர் எப்படி ஆயுதங்களை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கற ஒரு கலையை கத்துக்கிறதுக்காக அவர் அணுகினார்
and he served him very nicely
அவருக்கு நல்ல அருமையா சேவையும் செஞ்சார்
பட் ஹி டிசீவ்ட் ஹிம்
ஆனா அதே சமயத்துல அவர் அவரை நிராகரிச்சார்
பை லையிங் டு ஹிம் தட் ஐ அம் எ பிராமணன்
ஏன்னா அப்படினா தான் ஒரு பிராமணன் அப்படினு சொல்லி அவர் ஒரு பொய்ய சொல்லி இருந்தார்
சோ ஹி வாஸ் சர்விங் சோ நைஸ்லி தட் when Parashuram was resting with his head in Karna's lap and some severe bug was biting in the leg of Karna and blood was coming He didn't want to disturb Parashuram.
அவர் எந்த அளவுக்கு சேவை செஞ்சிருந்தார் அப்படினா ஒரு தடவை பரசுராமர் அவருடைய தொடையில படுத்து தூங்கிட்டு இருந்தப்ப கர்ணனுடைய காலை ஒரு கொடூரமான பூச்சி ஒன்று கடிச்சிட்டு இருந்தது அது கடிச்சு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு இருந்தது அப்ப கூட பரசுராமரை சஞ்சலப்படுத்தணும் தொந்தரவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அந்த வழியை பொறுத்துக்கிட்டு பரசுராமருக்கு சேவை
செஞ்சிருந்தார்
பரசுராமருக்கு நல்ல அருமையா சேவை செஞ்சிருந்தார் ஆனா அதுல ஒரு அடிப்படையில ஒரு சின்ன தப்பு இருக்கு அது என்னன்னா பரசுராமர் அவரை ஏமாத்த முயற்சி செஞ்சிருந்தார்
So at the, by this time he'd already learned everything from Parashuram
இந்த நிகழ்ச்சி நடந்தப்ப பரசுராமர்ட்ட இருந்து அவர் எல்லாத்தையுமே கற்றறிந்தவரா இருந்தார்
But Parashuram cursed him that when you most need this knowledge you will forget it all
அதை பார்த்ததுக்கு அப்புறம் பரசுராமர் அவருக்கு சாபம் கொடுத்தார் இந்த ஞானத்தினுடைய மிக முக்கியமான தேவை உனக்கு எப்ப ஏற்படுதோ அப்ப இது எல்லாத்தையுமே நீ மறந்துடுவேன்னு சொல்லி சாபம் கொடுத்தார்
So without service attitude, whatever we learn is it all becomes useless.
அதனால சேவை மனப்பான்மை இல்லாம நம்ம எதெல்லாம் கத்துக்கிறோமோ அது எல்லாமே உபயோகமற்றதாவே போயிடும்.
All of Shastra is simply meant to teach us Jivesvarupai Krishna Nityadas.
Ella shastrame namakku ore oru karatha solidharathukaga ulladhu dhaan, edhavadhu Jivesvarupai Krishna Nityadas.
To be a servant, proper servant means anyabhilashita shunyam, free of any other desire but to satisfy Krishna.
ஒரு முறையான சேவகனா திகழ்றது அப்படின்னா அன்யாபிலாஷித சூன்யம், அதாவது இதர வித ஆசைகள் எதுவுமே இல்லாம செயல்படுறதுன்னு அர்த்தம்.
But we have so many desires.
ஆனா நமக்கு பல்வேறு ஆசைகள் இருக்கு.
Hoya mayar das kari nana abhilash. When we become the servant of Krishna, we get so many desires.
நம்ம கிருஷ்ணருடைய சேவகனா ஆகும்போது நமக்கு பல்வேறு ஆசைகள் வருது.
So brahmachari life is meant for learning sense control.
அதனால பிரம்மச்சாரி வாழ்க்கையானது புலன் கட்டுப்பாடு கற்றுக்கிறதுக்காக ஏற்பட்டதாகும்.
One learns sense control by living a life of discipline.
ஒருத்தர் புலன் கட்டுப்பாடு எப்படி கற்றுக்கிறார் அப்படின்னா ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது மூலமா.
Without discipline and self control, no one can be successful in life.
ஒழுக்கமும் புலன் கட்டுப்பாடும் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அவர் வாழ்க்கையில வெற்றிகரமா வர முடியாது.
Without discipline and self control, we're just like monkeys.
நாம ஒழுக்கமும் புலன் கட்டுப்பாடும் இல்ல அப்படினா நாம குரங்குகளை போல வாழ்றோம்னு அர்த்தம்.
Monkeys just jump around and cause a disturbance.
குரங்குகள் ஒவ்வொரு அங்கங்க தாவிட்டு எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்க கூடியது.
In modern life they're encouraging people to be monkeys.
நவீன காலத்துல மக்கள் எல்லாரையும் குரங்குகள் ஆகிறதுக்கு உற்சாகப்படுத்துறாங்க.
If you see students in the college, then they're just all shouting, wow! There's not much difference between them and monkeys.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா நடைமுறையில கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கத்திட்டு விளையாண்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் குரங்குகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு தெரியலாம்.
Modern educational institutions are the perverted reflection of gurukuls.
இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துல இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் எல்லாமே உண்மையான குருகுலத்தினுடைய பிரதிபலிக்கப்பட்ட ஒரு பிம்பங்கள்.
Instead of sense control, they're totally uncontrolled.
புலன் கட்டுப்பாடு பதிலா மொத்தமும் கட்டுப்பாடே இல்லாம இருக்கக்கூடியதை அவங்களுக்கு சொல்லி தராங்க.
So no one can lead a responsible life unless there's sense control.
யார் ஒருத்தர் புலன் கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்களோ அவங்க வந்து எந்த விதமான பொறுப்புள்ள வாழ்க்கையும் வாழ முடியாது.
Now, like I say, in modern life, this gurukul system isn't really there. There are still some gurukuls going on, a few. I've seen some nice gurukuls where the boys are trained nicely.
நான் பார்த்திருக்கேன் ஒரு சில குருக்கள் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப அருமையாக கற்றுத்தரப்படுறாங்க.
Nowadays there's a new kind of cheating system in which they call a school a gurukul and they just teach all secular subjects and they teach them maybe a few slokas from Bhagavad Gita also.
இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றக்கூடிய குருக்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா குருகுலம் அப்படின்னு வெளியில் போட்டுட்டு அங்கே வந்து சாதாரண பௌதிக பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, ஒன்று ரெண்டு ஸ்லோகத்தையும் அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க.
But Guruku means one has to learn Shastra.
குருகுலம் அப்படின்னா அங்கே ஒருத்தர் சாஸ்திரத்தை கற்றுக்கணும்.
And actually training in sense control begins in the home, not in the Guruku, even before going to the Guruku.
உண்மையில சொல்லணும் அப்படின்னா இந்த புலன் கட்டுப்பாட்டுல பயிற்சி அப்படிங்கிறது வீட்டிலேயே ஆரம்பிக்குது. குருகுலத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வீட்டிலேயே அந்த புலன் கட்டுப்பாடு ஆரம்பிக்குது.
That's why it said that the first guru is the mother.
அதனாலதான் அது சொல்லப்படுது, ஒருத்தருக்கு முதல் குரு தன்னுடைய தாய்.
Because the mother is supposed to teach all this basic principles of shishtachar to the young children.
ஏன் அப்படின்னா ஒரு தாயினுடைய கடமை என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு அடிப்படையான ஆச்சாரம் அடிப்படையான நடத்தைகளை சொல்லி தர்றது.
You have this word shishtachar, you know that word? Shishtachar. It means shishta means the respectable people, so it means the behavior, respectable behavior.
Shiksha
shishta
acharam bina மதிக்கத்தக்க ஒரு நடத்தையா நடக்கிறது.
It means like sadachar.
இதுக்கு இன்னொரு வார்த்தை சதாச்சாரம் சொல்லலாம்.
So nowadays, most people, almost no one has the opportunity to go to such guru temples.
ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படினா பெரும்பாலான மக்களுக்கு அது மாதிரியான இடங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு.
Prabhupada wanted to revive this gurukul system.
Prabhupada இந்த குருகுல முறையை மறுபடி கொண்டு வரணும்னு விரும்பப்பட்டார்.
But actually all the centers of the International Society for Krishna Consciousness are meant for the same purpose.
ஆனா உண்மையில சொன்னா அப்படினா இந்த அகிலோல கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய ஒவ்வொரு மையங்களுமே இதே காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவையே.
To teach everyone, whether they're young, old, male, female, whatever, what is the actual purpose of life and how to attain it.
இந்த மையங்கள் எல்லாமே எல்லாருக்குமே, ஆணோ பெண்ணோ எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோள் என்ன அப்படிங்கறத சொல்லி தரதாக ஏற்பட்டது.
So the basic principle applies to everyone in every situation of life.
அதனால அடிப்படை கோட்பாடுகள் எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலைகளிலுமே ஒத்து வரக்கூடியவை.
That we have to develop love of Krishna.
அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் மேல ஒரு அன்பை வளர்க்கணும்.
The basis of that is character training.
அதுக்கு அடிப்படை என்ன அப்படினா நம்மளுடைய நடத்தைகளை ஒழுங்கா பயிற்சி கொடுக்கிறது.
Character training means there must be self control.
நம்மளுடைய நடத்தைகள்ல பயிற்சி கொடுக்கற பயிற்சி எடுத்துக்கிறது அப்படினா அங்க புலன் கட்டுப்பாடு அவசியமாகுது.
And a very strong desire to become spiritually advanced must be there.
அதுவும் இல்லாம ஆன்மீகத்துல அதிக அளவுல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கறதுல தீராத ஆசை இருக்கணும் அவருக்கு.
So many young men are also being given the chance to start their brahmachari life a little late.
அதனால ஒரு சில இளைஞர்கள் கூட இங்க தங்களுடைய பிரம்மச்சாரி வாழ்க்கைய காலம் தடுத்து இருந்தா கூட ஆரம்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுதுங்க.
After they've been through the pervertive reflection of education, they make at the age of 16, 17, 18, 20, 25, whatever, take up the life of a brahmachari.
அதனால ஒரு அவங்க தங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய கல்வி முறையை கற்றிருந்ததுக்கு அப்புறம் அவங்க 16, 17, 20, 25 வயசுகள்ல இந்த பிரம்மச்சாரி பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படுது.
But it becomes more difficult to do so because of wrong training.
ஆனா நம்ம முன்னாடியே வந்து தவறான முறையில பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்ததுனால அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை முறையா அமையாது.
Nevertheless, the same principle applies.
அப்படி இருந்தா கூட அதே தத்துவம், அடிப்படை தத்துவம் அங்கேயும் ஏற்படுத்தப்படும், அங்கேயும் நம்ம அமலாக்கப்படுது.
Now, the way ISKCON is at present, mostly the brahmacharis who are living in the ashram, they're not directly on a day-to-day basis under the guidance of their initiating guru.
இன்னைக்கு இருக்கக்கூடிய ISKCON-உடைய நிலையின் பிரகாரம் நம்மளுடைய கோயில்கள்ல வசிக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் தங்களுடைய ஒவ்வொரு தினசரி நடவடிக்கைகளையும் குருவினுடைய கண்காணிப்புல இருந்து செய்யறது கிடையாது.
Of course, that's also a tradition. There's one system also. I mean, it's not that every boy would go to... Now, let's see, what are we saying here now? There are different kinds of gurus also.
குருக்கள்ல பலவிதமான வகையை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க.
We find in Vedic tradition that many sannyasis, they used to travel widely and initiate, and then the training would be carried on by their senior disciples.
நம்ம பார்க்கலாம் முன்னைய காலத்துல கூட அங்க ஒரு பல சன்னியாசிகள் அவங்க பல இடங்களுக்கு போய் அங்க பிரயாணம் பண்ணி பல பேருக்கு தீட்சை கொடுப்பாங்க. அப்படி தீட்சை கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஷ்யர்கள், அவங்களுடைய அனுபவம் வாய்ந்த முதிர்ந்த சிஷ்யர்கள் மற்ற இளைய சிஷ்யர்களுக்கு வழிகாட்டுவாங்க.
Just like Sripad Ramanujacharya, he traveled very widely and initiated many people.
உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் அவர் ரொம்ப அதிகமா பிரயாணம் செஞ்சு பல பேருக்கு தீட்சை கொடுத்தார்.
He also had many sannyasi disciples and senior grihastha disciples.
அவருக்கு பல சன்னியாசி சிஷ்யர்களும் இருந்தாங்க, அதே சமயத்துல பல கிரகஸ்த சிஷ்யர்களும் இருந்தாங்க.
Who would give guidance to other devotees.
அவங்க மற்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுவாங்க.
So in those who are living in the ashram, they should follow the principles of brahmachari life.
யாரெல்லாம் ஆசிரமத்துல வசிக்கிறாங்களோ அவங்க பிரம்மச்சாரி வாழ்க்கையினுடைய கொள்கைகளை கடைபிடிச்சாங்க.
Now one feature of brahmachari life is strict discipline.
பிரம்மச்சாரி வாழ்க்கையினுடைய ஒரு கொள்கை என்ன அப்படினா ரொம்ப கண்டிப்போட நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது.
That discipline is necessary for sense control.
இந்த ஒழுக்கமானது புலன் கட்டுப்பாடுக்கு மிகவும் அவசியம்.
And that was not only in brahmachari life, in every ashram.
இது பிரம்மச்சாரி வாழ்க்கையில மட்டும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லா ஆசிரமத்துக்கும் உட்பட்டது.
In grihastha life also, strict discipline was there.
கிரகஸ்த வாழ்க்கையிலும் கண்டிப்பான ஒரு ஒழுக்கம் தேவைப்படுது.
Young men would get married, but they'd be under the strict control of their father and grandfather still.
ஒரு இளைஞன் வந்து கல்யாணம் செஞ்சுப்பாங்க, ஆனா கல்யாணத்துக்கு பிறகு கூட அவர்கள் தங்களுடைய தந்தை மற்றும் தங்களுடைய தாத்தாவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க.
I've seen some big rich businessmen of India. They may be like more than 40 years old with grown up children, but they won't do anything without the permission of their father.
நான் பாத்துர்க்க இந்தியால ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபரா இருப்பாங்க, ஒரு 40 வயசு இருக்கும், அவங்களுக்கும் சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட இருப்பாங்க. அப்படி இருந்தா கூட அவங்களுடைய அப்பாவை கேட்காம அவர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்.
Now the culture is changing.
ஆனா இப்ப கலாச்சாரமானது மாறி போயிடுச்சு.
They're becoming, like I say, like monkeys.
அவங்க முதல்லே நான் சொன்ன மாதிரி குரங்களை போல வாழ்ந்து இருக்காங்க.
Undisciplined.
எந்தவித ஒழுக்கமும்
இல்லாம. Brahmachari life discipline, grihastha life discipline, and sannyas life means self discipline.
கிரகஸ்த வாழ்க்கையோ பிரம்மச்சாரி வாழ்க்கையானது ஒழுக்கத்தோட கூடியது, கிரகஸ்த வாழ்க்கையும் ஒழுக்கத்தோட கூடியது, சன்னியாச வாழ்க்கைங்கிறது சுய ஒழுக்கம் உடையது.
When one no longer needs someone on top of him to control at every moment, then one is fit for sannyas.
எவர் ஒருத்தர் எப்ப எந்த சூழ்நிலையில அவங்களுக்கு மேல யாராவது இருந்து அவங்கள ஒழுக்க நெறிமுறைகள்ல வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கோ அப்ப அவர் சன்னியாச வாழ்க்கைக்கு தகுதி உடையவர் ஆகிறார்.
Nowadays people they resent such discipline.
இந்த காலத்துல இந்த மாதிரியான ஒழுக்க முறைகளை மக்கள் எல்லாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
The training is you should just do whatever you like, however you like, whenever you like, if you like. That's quite different to finding your guru all night, isn't it?
அது உங்களுடைய குருவுக்கு ராத்திரி முழுக்க விசிறிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் முற்றிலும் மாறுபட்ட தோற்றமா இருக்குல்ல.
But this idea of you do whatever you like, however you like, whenever you like, what is this idea? This is monkey philosophy.
அதாவது எப்ப நமக்கு பிடிச்சிருக்கோ, யார நமக்கு பிடிச்சிருக்கோ, என்ன சூழ்நிலை நமக்கு பிடிச்சிருக்கோ, அந்த மாதிரி நம்ம காரியங்களை செய்யறது அப்படிங்கிறது யாருடைய கருத்து? அது குரங்களுடைய கருத்து.
There's no question of sense control unless one accepts authority in one's life.
நம்மளுடைய புலன் கட்டுப்பாடுங்கிறதுக்கு அதுக்கான எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அதிகாரியை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னா.
But in the modern age, the idea is that we should just enjoy sense gratification as much as possible. So people are not interested in following any authority. They just want to enjoy themselves.
ஆனா நவீன காலத்துல பார்த்தீங்க அப்படினா மக்கள் எல்லாரும் புலனுகர்ச்சியில தான் ஆர்வமுடையவர்களா இருக்காங்க. அதனால மக்கள் யாருமே எந்த ஒரு அதிகாரி கிட்டயும் பணியறதுக்கு முன்வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க.
But the result is that they think they're enjoying themselves, but they're just like monkeys and they're not happy.
பலன் என்ன அப்படின்னா அவங்க தங்களை அனுபவிக்கிற மாதிரி நினைச்சா கூட அவங்க குரங்களை போலவே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க.
So this brahmachari life is the basis of civilized life.
பிரம்மச்சாரி வாழ்க்கையானது ஒரு நாகரிகமடைந்த வாழ்க்கையினுடைய அடித்தளமாகும்.
And those who have joined the brahmachari ashram, they should be very serious.
அதனால யார் பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இணைறாங்களோ அவங்க ரொம்ப மும்மரமுடையவர்களா இருக்கணும்.
Actually, everyone should be very serious.
உண்மையில சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே மும்மரமுடையவர்களா தான் இருக்கணும்.
Without seriously practicing Krishna consciousness, no one can be successful.
ஏன்னா கிருஷ்ண பக்திய மும்மரமா பயிற்சி செய்யல அப்படின்னா யாருமே வெற்றி அடைய முடியாது வாழ்க்கையில.
To do anything properly in this world, you have to do it with attention.
இந்த பௌதி உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் நம்ம முறையா செய்யணும் அப்படின்னா அதை நம்ம கவனத்தோட தான் செஞ்சாகணும்.
in a responsible, dedicated manner.
அது பொறுப்போட நம்ம அர்ப்பணம் செஞ்ச முறையில நம்ம செய்யணும்.
Just like a shopkeeper, if he has to open his shop, if he thinks, oh, I'll just sit at home all day, then there won't be any business.
ஒரு கடை கடை வச்சிருக்கிறவர் அவர் கடையை திறந்தாலும் அவர் நான் இன்னைக்கு ஏன் கடையை திறக்கணும் நான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா அவருக்கு தொழில் நடக்காது.
Sometimes he may think, well, I don't feel like going today.
அவர் ஒரு நேரத்தில் இன்னைக்கு எனக்கு என்னவோ வேலைக்கு போகணும் எனக்கு கடை திறக்கணும் போல தோணலன்னு சொல்லலாம்.
Still he has to go.
அப்படி இருந்தாலும் அவர் போய்தான் ஆகணும்.
Otherwise there's no business and the people may come and find it's closed and then they won't want to come ever again because they think it's not reliable.
Yeah abrina abdi avaru oru naal andha kadai saathi vechundar abrina makkal vandu paapanga indha kada pooti irukken solittu varamaatanga annaikku mattum illa adukku appuram eppovume varam poiduvanga ena andha kadai mele irundha oru nanmadippu poiduthu.
So brahmachari life isn't an escape from responsibility.
Adhanaala brahmachari vaalkai abingiradhu poruppana vaalkaiyil irundhu edho thappichu varradhu koodiya vaalkaiyengiradhu kedaiyadhu.
Rather one should be most responsible because we are engaged in the most important paramartha, the topmost necessity of life.
Adhavida nama adhiga poruppullavargala irukrom ena nama nammude vaalkaiyinudaiya miga uyartha miga unnadamana thevaiyana seyalgala nama seyalpattirukrom. அதனால இந்த பிரம்மச்சாரி வாழ்க்கைங்கிறது மிக உயர்ந்த பொறுப்புள்ள வாழ்க்கையாகும்.
Sometimes people think to become a brahmachari or a sannyasi because they think, well, material life is just too much problem.
ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து பிரம்மச்சாரி ஆவோ இல்லை சன்னியாசி ஆவோ ஆவறதுக்கு விருப்பப்படுவாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பௌதிக வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குப்பா, அதனால நம்ம பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ ஆயிடுதான் சொல்லுவோம்.
So we'll join the ashram and easy life.
அதனால நான் வந்து ஆசிரமத்தில் சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க.
Little bhajan, little bhojan, like this.
கொஞ்சம் பஜன் கொஞ்சம் போஜன்.
In Oriya there's one word, matwa.
ஒரியால ஒரு வார்த்தை இருக்கு மட்டுவானு.
மட்டுவா மீன்ஸ் someone who lives in a mutt.
மட்டுவா அப்படின்னா யார் ஒருத்தர் மட்ல மடத்துல வாழ்றாங்களோ அவங்க.
So it's used as a disparaging term for a useless, idle, irresponsible fellow.
அந்த வார்த்தைய யார் ஒருத்தர் உதவக்கரையா இருக்கானோ எந்த ஒரு விஷயமே இல்லாம தேராதவனா இருக்கானோ அவனை குறிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க.
But actually devotees, they should be more busy than non-devotees.
அதனால பக்தர்கள் அபக்தர்களை காட்டிலும் ரொம்ப மும்முரமா
because we have more important things to do.
ஏனா நாம செய்யிறதுக்கு மிக முக்கியமான காரியங்கள் பல இருக்கு.
We have to serve Krishna.
நாம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி ஆகணும்.
That doesn't mean we work in the mode of passion.
அதே சமயத்துல அது வந்து தீவிர குணத்தை அடிப்படையா வச்சு செயல்படுறதுங்கிறது கிடையாது.
We should always be engaged.
நாம எப்பவுமே நம்மளுடைய சேவையில ஈடுபட்டே ஆகணும்.
Whether that may be going outside begging, that is one of the duties of a brahmachari, to beg.
அது வெளியில போய் பிச்சை கேட்கறதா இருந்தாலும் சரி, அது பிரம்மச்சாரியுடைய தொழில்கள் ஒண்ணு, வெளியில போய் பிச்சை வாங்கறது.
பிக்ஷம், study, whatever it may be, we should always be engaged.
படிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ எந்த ஒரு சேவையா இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு சேவையில ஈடுபட்டே ஆகணும்.
Prabhupada writes here, a brahmachari hears only words concerning Krishna consciousness.
இங்க பிரபுபாதர் எழுதுறார், ஒரு பிரம்மச்சாரி ஆனவர் கிருஷ்ண உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே கேட்கறதுல தன்னுடைய காலை உபயோகப்படுத்தணும்.
The pure brahmachari engages fully in Hare Nama Anusankirtan, chanting and hearing the glories of the Lord.
ஒரு தூய பிரம்மச்சாரி ஆனவர் ஹரே நாமானு கீர்த்தனம், அதாவது பகவான் பற்றிய கீர்த்தனத்திலும் அகீர்த்தனமான செயல்களில் மட்டுமே ஈடுபடுவான ஒரு தூய பிரம்மச்சாரி.
So sense control begins with controlling the tongue.
புலன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய நாக்க கட்டுப்படுத்துறதுல ஆரம்பமாகுது.
And the tongue has a tendency to talk all nonsense.
நம்மளுடைய நாக்கினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா எல்லா விதமான அபத்தங்களையும் பேசும்.
Rupa Goswami has written a very nice book, Sri Upadeshamrita.
Rupa Goswami ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார், ஸ்ரீ உபதேசாமிர்தான் சொல்லி,
which in 11 verses encapsulates all the important instructions of bhakti.
அந்த அவர் அந்த உபதேசாமிரதத்துல ஒரே வெறும் 11 பதத்துல பக்தியினுடைய எல்லா விஷயங்களையும் சாராம்சமா சுருக்கி ஒரு சூத்திரமா கொடுத்திருக்கிறார்.
Which ends with describing about residence at Radha Kund, which is such a high understanding, most people have no idea what it is whatsoever.
அந்த உபதேசாமிரதம் எப்படி முடியுது அப்படின்னா ராதா குண்டத்துக்கு சேவை பண்றதுங்கிற ஒரு மிக உயர்ந்த ஒரு உன்னத ஸ்தலத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் முடியுது. அத பற்றிய விஷயங்கள் பெரும்பாலான ஜனங்களுக்கு தெரியறதே கிடையாது.
That means to engage in the service of Radha, which is even more than serving Krishna. But you may not understand this. That's a very high understanding.
அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, ராதாராணிக்கு சேவை பண்றதுங்கிறத சொல்லிட்டாரு. அதாவது ராதாராணிக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு சேவை செய்யறத காட்டிலும் உயர்ந்தது. இந்த விஷயங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு மிக உயர்ந்த ஞானம் நமக்கு தேவை.
So very high knowledge.
அது மிக உயர்ந்த அறிவு.
And the first words, the end is serving Radha. The first word, the beginning of this Upadeshamata is Vacho Vegam, this controlling the tendency to speak.
அந்த உபதேசாமிரத்தினுடைய கடைசி இது ராதாராணிக்கு சேவை பண்றதா இருந்த கடைசி கருத்து ராதாராணிக்கு சேவை பண்றதா இருந்தா கூட அதனுடைய முதல் கருத்து உபதேசாமிரத்தினுடைய முதல் பதத்தினுடைய முதல் கருத்து என்ன அப்படின்னா வாச்சோ வேகம், அதாவது நம்மளுடைய பேச்சினுடைய தூண்டுதலை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லப்படுது.
வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜீவா வேகம், உதிரபஷ்ட வேகம், ஏதம் வேகம், யோ விஷ ஹேது தீர
பேசுறது.
Whether we speak rubbish in English or Tamil or whatever, rubbish is rubbish.
நாம அபத்தமான விஷயத்தை தமிழ்ல பேசினாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசு, ஆங்கிலத்துல பேசினாலும் சரி, எல்லாமே அபத்தமா தான்.
Then manasa vegam, we have so many desires in our mind.
அதுக்கடுத்து மானச வேகம், நம்மளுடைய மனதுல பல்வேறு ஆசைகள் இருக்கு.
Then jiva vegam, we have so many desires for the tongue. Nice food.
அதுக்கடுத்து ஜிவா வேகம், அதாவது நம்மளுடைய நாக்குக்கு நமக்கு பல விதமான ஆசைகள் இருக்கு. நாக்கு வந்து அருமையான உணவு பதார்த்தங்களை விரும்புது.
உதர வேகம், தி உதரம், தி ஸ்டமக் வான்ட்ஸ் டு பீ ஃபில்ட்.
அதுக்கடுத்து உதர வேகம், அதாவது ஒருத்தருடைய வயிறு வந்து ரொம்ப நிரம்பி வழியணும்.
தி ஸ்டமக் எக்ஸ்பேண்ட்ஸ்.
நம்மளுடைய வயிறு பெருசா ஒப்பிக்கிட்டு வரணும்.
We find some people that their stomach just hangs out.
நாம பார்க்கலாம் ஒரு சில மக்களுக்கு அவங்களுடைய வயிறானது முன்னாடி அப்படி தொந்தியா.
Is there a custom to fill it up?
ஏனா அவங்க அதை எப்பவுமே ஏதாவது ஒண்ண உள்ள எடுத்து ரொப்பிக்கிட்டே இருக்கணும்ங்கறதுல ஆசையா இருப்பாங்க.
Then there is one more very strong sense, this the upasta means the genital, the desire to satisfy the genitals.
அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு வேகம் இருக்கு, அதாவது அது நம்மளுடைய பிறப்பிருப்பினுடைய தூண்டுதல்களை கட்டுப்படுத்துறது.
These senses have to be controlled.
இந்த புலன்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டே ஆக வேண்டும்.
Not such an easy job.
அது அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது.
One who can control the senses, he can actually be Jagat Guru.
யார் ஒருத்தர் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி இருக்கோ அவர் உண்மையில ஜெகத் குருவா இருக்க முடியும்.
But this training is required.
ana inda payirchi anadhu ellarkum thevapadudhu.
This is for grihasthas also.
Idhu grihasthargalukkum utpatta vendiya thagudhi dhaan.
There's grihastha ashram. Grihasthas also speak ashram.
Grihastargaludaiya vaalkai anadhu avangaludaiya kudumbam anadhu grihastha ashram appdin solapadudhu. Avangalum ashramathula vasikkanum.
Grihastha should also be a brahmachari.
Grihasthargalum oru brahmachariye polave vaalkai nadathanum.
In the sense that Brahmacharati iti brahmacharya. Brahmacharya, the real meaning is to be fully absorbed in spiritual life.
என்ன விதத்துல அப்படினா பிரம்மச்சாரத்தை இது பிரம்மச்சரியா, அதாவது ஒருத்தர் எப்பவுமே ஆன்மீக தளத்துல இருந்து செயல்படக்கூடியவரா இருக்கணும்.
So of course the whole living situation of brahmacharis and grihasthas is different.
வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பார்த்தோம் அப்படின்னா அது பிரம்மச்சாரிகளுக்கும் கிரகஸ்தர்களுக்கும் வேறுபாடு உடையதா தோன்றும்.
But the essence is the same.
ஆனா சாராம்சம் ஒண்ணுதான்.
We should make Krishna the center of our life.
என்ன அப்படினா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மையமா கிருஷ்ணரை வைக்கணும்.
If one has the opportunity to be trained as a brahmachari, that is very good.
ஒருத்தர் பிரம்மச்சாரியா பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அது மிகவும் சிறந்ததாகும்.
But whatever situation of life we are in, we should live our lives in such a way that we are not controlled by our senses, but we control our senses by engaging them in the service of Krishna.
ஆனா அதே சமயத்துல நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்ம நம்மளுடைய புலன்களை நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம அந்த புலன்களால கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடாது. இந்த புலன்களை நம்ம கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தணும்.
Well, as I said, already these things are discussed in that book.
நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த புத்தகத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு.
And many devotees have told me that's very helpful for their advancement in spiritual life.
பல பக்தர் என்கிட்ட சொல்லிருக்காங்க அந்த புத்தகமானது அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்ததுன்னு.
Actually it's based on everything I learned from Prabhupada.
உண்மையில அது நான் பிரபுபாதத்துல இருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ அதை அடிப்படையாக கொண்டே அந்த புத்தகம் அமைந்தது.
And not different things, but more some details I also learned from seeing traditional life in India like this.
ஒரு சில விஷயங்கள் நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய புராதன பண்டைய வாழ்க்கை முறையை அலசியாலாந்து பார்த்து அதுல இருந்து ஒரு சில விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன்.
Still there is some spiritual culture here.
இன்றும் கூட இந்தியாவில் கொஞ்சம் ஆன்மீக கலாச்சாரம் இருக்கு.
India's spiritual culture is not dead yet.
இந்தியாவினுடைய ஆன்மீக கலாச்சாரம் இதுவரைக்கும் இன்னும் மொத்தமா செத்து போகல.
This chanting of the holy names is giving new inspiration.
இந்த பகவானுடைய புனித நாமங்களை உச்சாரணம் பண்றதுங்கிற முறையானது ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குது.
So everyone, whatever station of life you may be in, please chant Hare Krishna.
அதனால எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, தயவு செய்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்க.
Grihe thako, bane thako, sada hari bole dako. Whether one is a grihastha or sannyasi or whatever, everyone please chant the holy names of Krishna.
யா ஒருத்தர் கிரகஸ்தரா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வர்ணத்துல இருந்தாலும் சரி, அவர் எல்லா சூழ்நிலையிலுமே அவர் பகவானுடைய நாமத்தை சொல்லணும், கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லணும்.
So we have some copies of that Brahmachari book. I might as well, having spoken about it, present it.
Yeah, we have some copies.
Yeah. So if anyone would like to learn more about this important subject in detail, that's available in that book.
In the இப்போ நாம பேசின விஷயத்தை பத்தி இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகம் இங்க இருக்கு.
Are there any questions?
ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த புத்தகம்?
What is it? Bhakti Yoga Il Brahmacharya.
Krishna Bhakti Il Brahmacharya.
Krishna Bhakti Il Brahmacharya. This book is available. And in English also. Oh, this one's signed even. Someone's name is on it. So, any questions about this?
Is there any questions about this? சில பிரபுபாதர் வந்து பகவத்கீதையில ஒருத்த வந்து உடலையும் ஆத்மாவையும் வந்து பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, கிருஷ்ணரே அதை பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து நம்முடைய வாழ்க்கை தேவை அவரே கவனிச்சுப்பாரா
அப்படின்னு?
உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைக்க சேர்த்து வச்சுக்கிறதுக்கு நம்ம அதிகமா கவலைப்பட தேவையில்லை, கிருஷ்ணரே அதை பாத்துப்பாரு அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய ஆதார தேவைகளை அவரே பாத்துக்குவாரான்றது
Krishna, we needn't to bother so much for keeping this material body and soul together. Is it mean that Krishna will take care of all of our necessities?
Well, what does Krishna say?
Krishna enna solra?
Who knows the verse? Well known verse.
Yaarukku andha padam theriyum? Romba prabalamana padam.
Aranyas chintayanto mam yejana paripasate yoga kshemam vahamyaham. Translation?
Krishna சொல்றார், யார் என்னுடைய பக்தியில முழுக்க தீர்க்கமா சஞ்சலம் இல்லாம ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுடைய பக்திக்கு தேவையோ அதை நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு எதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு.
So what does this mean?
So இதனால அர்த்தம் என்ன?
Means exactly what it says.
அதுல என்ன சொல்லியிருக்கோ அதான் அர்த்தம்.
Krishna is not cheating.
கிருஷ்ணர் நம்மளை ஏமாற்றது கிடையாது.
But one thing we have to understand, the, what does this mean, this ananya chinta? We shouldn't think, I'll just put on tilak and then sit at home and Krishna was going to send me thousands of dollars. If we're fully dedicated to Krishna, then certainly, if we have the full faith in Krishna and we only act for His pleasure, then certainly Krishna will maintain. But generally we don't have faith in this and therefore we have to do something else. A few years ago, I attended Rath Yatra festival in London. And the parade finished in a park where there was some festival. And I was sitting with my friend and senior god brother, His Holiness Jayadvaita Swami. When one lady came up, in the West it's like that, there's no culture that just women will walk up and start talking to men they've never seen in their life. So she said, I have a question. Said, how do you maintain? How do you live? And Jayadvaita Maharaj said, Krishna sends everything. He said, well, I don't understand. How do you eat? We don't do any work. And Maharaj said, Krishna sends. She wasn't very satisfied and she walked away. 2 minutes later, a devotee came with 2 plates of prasadam for us. We didn't know there was any prasadam arrangement. We hadn't made any plans, but just we brought some prasadam. So that's one consideration. Another is also from Bhagavad Gita. What is that? That without, one has to work, because without working one cannot even maintain the body. So where's the samanvay between these two? Samanvay, you know what that means? It means
balance.
Yeah. Where's the harmonizing of these two? Well, it's different for different people. The thing is, one who's always thinking of Krishna, he's also acting for Krishna. You don't just sit and think, but
இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் எப்பவுமே கிருஷ்ணர் நினைச்சுட்டு இருக்கிறாரோ அவர் கிருஷ்ணருக்காக ஏதாவது சேவைகளை செஞ்சுட்டே இருக்கிறார். அவர் சும்மா வெறுமனே ஒரு இடத்துல உட்காந்து கிருஷ்ணர் பத்தி வெறுமனா நினைச்சுக்கிட்டு மட்டும் இல்ல,
கிருஷ்ணர் will provide for his sincere devotees.
கிருஷ்ணர் தன்னுடைய தீவிர பக்தர்களுக்கு கண்டிப்பா அவரே எல்லா விஷயங்களையும் கொடுப்பார்.
Even in my childhood I read some book, it was Lives of the Saints, I mean stories of different saints in the Christian tradition.
என்னுடைய குழந்தை பருவத்துல கூட ஒரு சில புத்தகங்களை படிச்சிருக்கேன், அதாவது துறவிகளுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி சில கதைகள், அதாவது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மத போதகர்களுடைய கதைகள் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும்.
And there were some saints who lived on an island off the coast of England.
அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில துறவிகள் இங்கிலாந்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுகள்ல வசிச்சாங்க.
Lindisfarne, even today it's called Holy Island, although there are no one lives there anymore.
அது லிந்திஸ் தீவு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு கூட அது வந்து ஒரு புனிதமான தீவா கருதப்படுது. இன்னைக்கு அங்க யாரும் வசிக்கலன்னா கூட
இட்ஸ் ஜஸ்ட் சம் ராக், யூ கான்ட் க்ரோ எனிதிங் தேர், நோ ஃபுட்.
அது நிறைந்த வெறும் ஒரு பாறை தான், அங்க நீங்க எதையுமே விளைக்க முடியாது, எந்த ஒரு பழம் கூட கிடையாது.
So they would just sit and pray all day.
அவங்க அங்க போய் உட்கார்ந்து எப்பவுமே பிரார்த்தனை பண்ணிட்டு
இருப்பாங்க. This one saint was living there. And every day a big bird would come with a plate of food.
அங்க ஒரு துறை வசிச்சிருந்தார். அவர் அங்க இருந்தப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு பறவை வரும், ஒரு தட்டு நிறைய சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருப்போம்.
Something like that Pakshi Tirtham they have near Madras.
ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா பக்ஷி தீர்த்தம் இங்க சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி.
It's a little different but the same thing. There's
கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆனா ஒரே விஷயம்தான்.
The point is, if we have full faith in the Lord, He will arrange.
கருத்து என்ன அப்படின்னா, நமக்கு பகவான் மேல பூரண நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அவர் நமக்கு தேவையான விஷயங்களை ஏற்பாடு செய்வார்.
And actually, even if we don't have full faith, nityo nityanam chaitanas chaitananam eko bahunam yo vidathati kaman, even those who don't believe in God, He's also feeding them.
நம்ம யாரு நமக்கு முழு நம்பிக்கை இல்லாட்டியும் சரி, இல்ல கடவுளே நம்பாமலே இருந்தாலும் சரி, அவங்களையும் கிருஷ்ணர் தான் அவங்களுக்கும் சாப்பாடு அளக்கிறார். ஏன்னா அதுதான் சாஸ்திரத்துக்கும் சொல்லப்படும்.
Where does food come from?
எங்க இருந்து நமக்கு உணவு வருது?
Not from the bazaar.
நம்ம கடத்தல இருந்து வர்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது.
Comes by the mercy of Bhagavan.
இது பகவானுடைய கருணையினால வருது.
அநாத் பவந்தி பூதானி பாஜன்யாத் அனசம்பவஹ. All living beings subsist on food, and food is produced by rain.
எல்லா உயிர்வாளிகளும் தானியங்களால உயிர் வாழ்றாங்க. இந்த தானியங்களானது மலைகளால உற்பத்தி செய்யப்படுது.
பாஜன்ய யாக்ய சம்புத்த யாக்ய கர்ம யாக்ய கர்ம சமுத்பவம். Rain comes from யாக்ய, and யாக்ய comes from prescribed work.
இந்த மலையானது யஜ்யத்தின் மூலமா வருது. இந்த யஜ்யமானது ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் மூலமா செயல்படுத்தப்படுது.
Nowadays people are sinful.
இந்த நவீன காலத்துல மக்கள் பாவிகளா வசிக்கிறாங்க.
No rain.
அதனால மழை அப்படிங்கறதே இல்ல.
You have experience of that here?
உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
Well on. Time to time it keeps raining.
அப்பப்போ மழை பெய்யுது.
You chant Hare Krishna.
நீங்க எல்லாரும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்க.
Was what? I think it was about 1972 there was a tremendous drought all over Andhra Pradesh.
1972 ல ஆந்திர பிரதேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது.
So many millions of people were starving.
லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அதுல ரொம்ப பஞ்சத்துல வாடிட்டு இருந்தாங்க.
And some leading citizens of Andhra Pradesh, they formed the Andhra Pradesh Drought Relief Committee.
அங்க இருக்கக்கூடிய முதிர்ந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஆந்திர பிரதேசத்தினுடைய வறட்சி நிவாரண திட்டம் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க.
And they sent a letter to Prabhupada, who was at that time holding big pandal programs in Hyderabad with thousands of people coming.
அப்ப அந்த சமயத்துல அவங்க பிரபுபாத் இருக்க ஒரு கடிதம் எழுதினாங்க. ஒரு அந்த சமயத்துல பிரபுபாத் இருந்த ஹைதராபாத்ல ஒரு மிகப்பெரிய பந்தல் நிகழ்ச்சி நடத்தி இருந்தார்.
And requesting that you ask all the people coming to your lectures to give something to donate to help these people.
அவங்க அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த வறட்சிய தொடர்ந்து நிவர்த்தி செய்யறதுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதத்தை கேட்டாங்க.
Prabhupada refused.
Prabhupada அதுக்கு மறுப்பு தெரிவிச்சார்.
He said, this, you cannot actually help people like this.
அவர் சொன்னார், நீங்க இந்த விதத்துல மக்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது உண்மையில சாத்தியமே கிடையாது.
He said, instead of you asking us to help with your effort, you come and help with our effort to spread Sankirtan, and by Sankirtan, then Sarva Labhya, everything we require will be provided.
Prabhupada enna sonnar appadina, neenga engakitta vandu engaloda udhavi kekkaradhukku badhila neenga engaloda koodathukku vandu engaloda seyandhu indha sankirtana yagathula kalandhu povanga appadi sankirtana yagathula neenga kalandhukiradhu moolama ella makkalukku theviyana ella thevaigalum thanave poorthi adaiyum sonnar.
Kala sabhanjayantyaya gunagya sarabhaginaha yatra sankirtanam eva sarva labhyo dipadyate. Those who are actually intelligent, who understand what's going on, they worship Kali Yuga. Kali Yuga is very good.
யார் ஒருத்தர் புத்திசாலியா இருக்காங்களோ, யாருக்கு இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தி உண்மையான விஷயம் தெரிஞ்சிருக்கோ அவங்க கலியுகத்தை வழிபடுவாங்க. எப்படின்னா கலியுகம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி.
Because simply by performing Sankirtan, everything is achieved.
ஏன்னா வெறுமனா இந்த சங்கீர்த்தனத்தை சங்கீர்த்தனம் செய்யறது மூலமாவே எல்லா விதமான நிலைகளும் அடையப்படுது.
Everything will come by Sankirtan.
எல்லாமே சங்கீர்த்தனம் மூலமா அடையப்படும்.
This increasing the sinful life, building factories and teaching people to have illicit sex, meat eating, gambling and intoxication, then you will get again and again tsunami, flood, drought, cholera, plague and so many things. One after the other you will get.
நம்ம நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி தராம அங்க வந்து நம்ம மக்களுக்கு மாமிசம் சாப்பிடுறது, போதையத்துக்கள் எடுத்துக்கிறது, சூதாடுறது, தகாத உடல்கள் படுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப எல்லா விதமான பாவ காரியங்களுக்கான விளைவுகளும் நம்ம வந்து தாக்க ஆரம்பிக்கும். சுனாமி வரும், இல்லைன்னா வெள்ளம் வரும், இல்ல வறட்சி வரும், இல்ல காலரா வரும், பிளேக் வரும், இது மாதிரியான பல விதமான துன்பங்களால நம்ம பாதிக்கப்படுவோம்.
You will organize one relief committee after another.
நாம ஒரு நிவாரண திட்டத்துக்கு அடுத்து மற்றொரு நிவாரண திட்டம் அமைச்சு நேருவோம்.
But the real relief committee is chanting Hare Krishna.
ஆனா உண்மையான நிவாரண திட்டம் என்ன அப்படினா ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை உச்சாரணம் பண்றது.
You get complete relief from birth and death.
அது மூலமா நம்ம பிறப்பு இறப்புங்கிறதுல இருந்து முழுமையான விடுதலை பெறுவோம்.
Hare Krishna
Krishna Krishna Hare 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 Rama 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 Rama